2018 ஆண்டு டிசம்பர் மாத தென்றலில் அரவிந்த் அவர்களின் எழுத்தாளர் பகுதியில் ஆரணி குப்புசாமி முதலியார். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். இலக்கியம் என்பது பண்டிதர்களுக்கானது என்ற நிலை நிலவிய காலகட்டம் அது. தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரம் 1876, வி எஸ் குருசாமி சர்மாவின் பிரேம கலாவதியம் 1893, நடேச சாஸ்திரியின் தானவன் 1894, பி ஆர் ராஜமையரின் கமலாம்பாள் சரித்திரம் 1896, அ மாதவையாவின் பத்மாவதி சரித்திரம் 1898 போன்றவை வெளியாகிவிட்டிருந்த 1900 முற்பகுதி. 1890 1900 வரை நாவலும் கதைகளும் உரைநடைகளுமாக மொத்தம் 39 நூல்கள் மட்டுமே தமிழில் வெளியாகி இருந்தன. அதனை அடுத்து ஒரு தேக்க நிலை நிலவியது. இலக்கியத்தின் இரண்டு காலமாக கருதப்பட்ட சமயத்தில் எழுத வந்தவர் ஆரணி குப்புசாமி முதலியார். இவர் டிசம்பர் 8, 1866 வட ஆற்காட்டில் உள்ள ஆரணியில் பிறந்தார். மெட்ரிகுலேஷன் படிப்பை முடித்த பின் வேலூரில் சில காலம் ஆசிரிய பணி ஆற்றினார். பின்னர் உப்பளை இலாக்காவில் துணை ஆய்வாளர் வேலை கிடைத்தது. சென்னைக்கு குடிபெயர்ந்தார். தமிழில் நல்ல புதுமை பெற்றிருந்த முதலியார் ஆங்கிலத்திலும் தேர்ச்சி பெற்றிருந்தார். சைவம் சார்ந்த கருத்துக்களில் ஈடுபாடு கொண்டிருந்தார். சமய கல்வியும் கற்றிருந்தார். ஓய்வு நேரத்தில் எழுத துவங்கினார். முதலில் இவர் எழுதிய நூல் இந்து மத உண்மை என்பது. அது இவரது 26 வயதில் வெளியானது. பின்னர் ஆங்கில நூல்களின் பக்கம் இவரது கவனம் சென்றது. குறிப்பாக ரெய்னால்ட்ஸின் நாவல்கள் இவரை கவர்ந்தன. ஆகவே அதனை தமிழ்படுத்தி எழுத ஆரம்பித்தார். முதல் நாவல் லீலா வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. அது ரெய்னால்ட்ஸ் நாவலின் தழுவல் தான். அதைத் தொடர்ந்து மொழிபெயர்ப்பு கதைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். இவர் எழுதும் கதைகளில் நோபல் அச்சகம் போன்றவை வாங்கி நேரடியாக பதிப்பித்தன. மர்மங்களும் திடுக்கிடும் சம்பவங்களும் நிரந்தரமாக இவரது நாவல்கள் இருந்தன. வாசகர்களை கதையோடு கட்டி போடும் வல்லமையும் இவரது எழுத்துக்கு இருந்தது. ஆர்தர் கான் டாயல் நூல்கள் இவருக்கு மிகவும் பிடித்தமானவை. அதில் வரும் ஷெர்லக் ஹோம்ஸ் பாத்திரத்தை தமிழில் ஆனந்த சிங் என்ற கதாபாத்திரமாக உருவாக்கி உலவ விட்டார். பிற்காலத்திய சங்கர்லால் தமிழ்வாணன், சிங், புஷ்பா தங்கதுரை, கணேஷ், சுஜாதா, ராஜா ராஜேந்திரகுமார், விவேக் ராஜேஷ்குமார், பரத் பட்டுக்கோட்டை பிரபாகர், நரேந்திரன், சுபா, பிரசன்னா, தேவி பாலா என்றெல்லாம் வரும் துப்பறியும் கதாபாத்திரங்களுக்கு முன்னோடி ஆரணி குப்பிசாமி முதலியாரின் ஆனந்த் சிங் தான். நாவல் தலைப்புகளிலும் அத்தியாய தலைப்புகளிலும் வாசகர்களை ஈர்க்க பல்வேறு உத்திகளை அவர் கையாண்டார். கற்பக சுந்தரி அல்லது மூன்று துறைகளின் மர்மம், கற்பக சோலையில் அற்புத குறை, சந்திரபாய் அல்லது சங்கரதாசின் வெற்றி, இந்திராபாய் அல்லது இந்திரஜால கள்ளன், கிருஷ்ணவேணி அல்லது அதிசய மர்ம சுரங்கம், குணசுந்தரன் அல்லது மித்ர துரோகம், இந்திராபாய் அல்லது சங்கரதாசின் வெற்றி, ஸ்வர்ணாம்பாள் அல்லது பெருவிரல் மர்மம், கமலசேகரன் அல்லது ஓர் சுத்த வீரனின் அதிசய சரித்திரம், கமலநாதன் அல்லது களவு போன ரத்தன மாலை, தினகர சுந்தரி அல்லது செல்வ சீமாட்டியின் அற்புத சரித்திரம், மஞ்சள் அறையின் மர்மம், மதனகாந்தி போன்ற தலைப்புகள் வாசகர்களை ஈர்த்தன, உடனடியாக வாங்க தூண்டின. தமிழில் வெகுஜன இலக்கியத்துக்கு வித்திட்டவர் ஆரணி குப்புசாமி முதலியாரே. சாதாரண மக்களையும் வாசிப்பின் பக்கம் ஈர்த்தன அவரது எழுத்துக்கள். அக்காலத்தில் மத்திய வர்க்கத்திலேயே வாசிப்பார்வம் பெருக இவரது எழுத்துக்கள் மிக முக்கிய காரணமாய் அமைந்தன என்று சொல்லலாம். அது பற்றி திரு கீவா ஜெகநாதன், பொழுதுபோக்குவதற்காகவே அமைந்த நாவல்கள் பல இங்கிலீஷில் புற்றீசல்கள் போல தோன்றின. அவை இங்கே ஏராளமாக இறக்குமதியாயின. மர்ம கதைகள், அரசு குடும்பத்தின் காதல் விளையாடல்களும், திருடர்களின் தந்திர செயல்களும், துப்பறியும் சாமர்த்தியங்களும் அடங்கிய கதைகள் போன்றவை படிப்பவர்களின் உள்ளத்தில் கதை முடிகிற வரைக்கும் வேகத்தையும் பரபரப்பையும் தூண்டிவிட்டு வெறியையும் கிளர்ச்சியையும் எழுப்பின. இத்தகைய பரபரப்பை ஊட்டும் நாவல்கள் இந்த நாட்டு இளைஞர்களின் உள்ளத்தை கவ்வின. பெரியவர்களும் வாசித்தார்கள். இந்த துறையில் முன்னணியில் நின்றவர் ஆரணி குப்புசாமி முதலியார். அவருடைய மொழிபெயர்ப்பு தெளிவாக இருந்தது. படித்தால் கதையோட்டத்தோடு மனம் செல்லும்படி அமைந்திருந்தது. அதனால் அவற்றை தமிழ் மக்கள் வாங்கி படித்தனர். மாணவர்கள் மிகுதியாக படித்து இன்புற்றனர் என்கிறார். மேலும் அவர் அவருடைய நாவல்களால் விளைந்த நன்மைகளையும் சொல்ல வேண்டும். அவருடைய மொழிபெயர்ப்பு இயல்பான தமிழ் நடையில் அமைந்திருந்தது. அது ஒரு சிறப்பு. மற்றொன்று, அவருடைய மொழிபெயர்ப்பை படித்தவர்கள் மேலும் மேலும் நாவல்களை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை பெற்றார்கள் என்று மதிப்பிடுகிறார். நாவல் ஒன்று கட்டாயம் வேண்டும் என்று பதிப்பதத்தார்கள் ஆரணியாரை ஒரு அறைக்குள் வைத்து பூட்டி விடுவார்களாம். ஜமக்காலமும் ஒரு தலையணியும் கொடுத்து சாப்பாடு கீப்பாடு எல்லாம் இரண்டு நாளைக்கு ஜன்னல் வழியாகத்தான். மூன்றாவது நாள் முதலியார் ரிலீஸ் ஆகி வெளியே வருவாராம். ஒரு தலையணியுடன் போனவர் இரண்டு தலையணிகளுடன் வெளிவருவாராம். அந்த இரண்டாவது தலையணை அவர் எழுதி முடித்த நாவல் என்று வேடிக்கையாக சொல்வார்கள். எவ்வளவு பருமனாக இருந்தால் என்ன, மகா விறுவிறுப்பாக இருக்கும், படிக்க படிக்க திகட்டாதவை என்று தனது கட்டுரை ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறார் அமரர் ஜெயரா சுந்தரேசன். அந்த அளவுக்கு விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாதவையாக அவரது நாவல்கள் இருந்தன. அடுப்பூதும் பெண்களையும் ஆர்வத்துடன் முதன் முதலில் கதைகளை வாசிக்க வைத்தவர் என்ற பெருமையும் ஆரணி குப்புசாமி முதலியாருக்கு உண்டு. ஆங்கில கதைகளை அப்படியே எடுத்துக்கொண்டு அதில் வரும் பாத்திரங்களையும் ஊர் பெயர்களையும் அப்படியே தமிழ்படுத்தி விடுவது முதலியாரின் பாணி. ரெய்னால்ட்ஸ், வால்டர் ஸ்காட், அலெக்சாண்டர் டூமா, எட்கர் வாலஸ், கான்னன் டாயல் போன்ற ஆங்கில நாவலாசிரியர்களின் நாவல்களை மொழிபெயர்த்து தமிழ் மக்களுக்கு தர விரும்பிய குப்புசாமி முதலியார் தமிழ்நாட்டு பண்பாட்டுக்கு ஏற்றவாறு கதை நிகழும் இடங்களையும் கதை மாந்தர்களின் பெயர்களையும் நடைமுறை பழக்க வழக்கங்களையும் மாற்றியிருக்கிறார். அத்துடன் கதைகளுக்கு இடையிடையே நீதி போதனைகளையும் வேதாந்த தத்துவங்களையும் கூறியிருக்கிறார். இதை இவர் கதைச்சுவை சிறிதும் குன்றாதவாறு திறமையாக சொல்லியிருக்கிறார். நூல் நிலையங்களில் குவிந்திருக்கும் ஆரணி குப்புசாமி முதலியாருடைய நாவல்களின் எண்ணிக்கையை பார்த்தால் இவ்வளவையும் இவர் எப்படி எழுதினார் என்று எண்ணி பிரமிக்க வைக்கும் என்கிறார் எழுத்தாளர் நாரண துரைக்கண்ணன். துப்பறியும் நாவலாசிரியராக வெற்றிகரமாக இயங்கி வந்த குப்புசாமி முதலியாருக்கு பத்திரிகை ஆசிரியராகும் வாய்ப்பு வந்தது. சீக்கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகளின் சீடரான நாகவேடு முனிசாமி முதலியார் ஜூன் 1915 சுவாமிகளின் ஆசியோடு ஆனந்த போஜினி மாத இதழை ஆரம்பித்தார். ஆரணி குப்புசாமி முதலியாரே அதற்கு ஆசிரியராக இருக்குமாறு வேண்டிக் கொண்டார். முதலியாரும் இசைந்தார். அது தமிழ் இதழியல் வளர்ச்சிக்கு முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது. முதலியாரின் பல்துறை திறமை, ஆர்வம், கடின உழைப்பு போன்றவை அந்த இதழ் வளர்ச்சிக்கு மிகவும் உதவின. சில ஆண்டுகளிலேயே பத்திரிகையின் சந்தாதார் எண்ணிக்கை 10,000 தாண்டியது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அக்காலத்தில் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ரங்கூன் என தமிழர்கள் வாழ்ந்த பல பகுதிகளிலும் ஆனந்த போதினிக்கு பெரும் வாசகர் கூட்டம் இருந்தது. ஆனந்த போதினி அக்கால இதழ்கள் பலவற்றிற்கும் முன்மாதிரியாக இருந்தது என்றால் மிகையில்லை. இந்த தலைப்பினால் ஈர்க்கப்பட்டு பிற்காலத்தில் ஆனந்த குணபோதினி, ஆனந்த விகடன் உட்பட பல இதழ்கள் தோன்ற ஆரம்பித்தன. மாதர் பகுதி, சிறுவர் பகுதி, வேதாந்த விளக்கம், சமய கட்டுரைகள், இலக்கிய கட்டுரைகள், பொதுவான குறிப்புகள் என பல்வேறு விஷயங்களை தாங்கி வந்த அந்த இதழின் மிக முக்கிய சிறப்பு ஆரணி குப்புசாமி முதலியாரின் துப்பறியும் தொடர்கதைகள் தான். ஆனந்த போதினி இதழின் பத்திராதிபர் முனிசாமி முதலியாரும் சரி, பத்திரிகாசியர் குப்புசாமி முதலியாரும் சரி, சைவத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவர்கள். திருவண்ணாமலை ஈசானிய மடத்தின் தலைவரான மகாதேவ சுவாமிகளிடம் உபதேசம் பெற்றவர் குப்புசாமி முதலியார். இந்து மதத்தின் ஆதரவாளர், அதே சமயம் சமய மத நல் இணக்கமும் கொண்டவர். அவை அவரது கட்டுரைகளில் வெளிப்பட்டன. அதே சமயம் மத மாற்றம் செய்பவர்களால் இந்து மதத்திற்கு பிரச்சனைகள் ஏற்பட்ட போது அதை கண்டிக்கவும் அவர் தயங்கவில்லை. மதமாற்ற முயற்சிகளை ஆரணி குப்புசாமி முதலியார் தனது கட்டுரைகள் மூலம் மிக தீவிரமாக கண்டித்தார். அதனால் பல்வேறு கிறிஸ்துவ இதழ்கள் மற்றும் பாதிரியார்களின் எதிர்ப்பையும் சந்தித்தார். ஆனந்த போதினியில் தொடர்கதை மட்டுமல்லாது புனைப்பெயர்களில் பல கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார். சீடன் என்ற புனைப்பெயரில் ஸ்ரீ பகவத்கீதை வசனம், கைவல்ய நவநீத வசனம் போன்ற தலைப்புகளில் தொடர்கள் எழுதியிருக்கிறார். பின்னர் அவை நூலாக வெளியாகி உள்ளன. இவர் தலையங்கம் போன்று பற்பல தலைப்புகளில் எழுதியிருக்கும் ஆசிரியர் கட்டுரைகள் குறிப்பிடத்தக்கவை. எழுத்தாளர்கள் எழுதும் கட்டுரைகள் மற்றும் குறிப்புகள் குறித்து பத்திரிகை ஆசிரியர் என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை தெளிவாக உரைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தான் எழுதியதோடு பிரபல எழுத்தாளர்களையும் கட்டுரையாளர்களையும் தமது இதழில் எழுதச் செய்திருக்கிறார். அவர்களில் நீலாம்பிகை அம்மையார், கி.ஆர்.பி. விஸ்வநாதன், தோமு பாஸ்கர் தொண்டைமான், வரகவி சுப்பிரமணிய பாரதியார் உள்ளிட்டோர் குறிப்பிடத்தகுந்தவர்கள். முதலியாரின் ஆசிரியத்துவத்தில் நாளுக்கு நாள் அதன் சந்தாதாரர்கள் பெருகினர். இதழ் ஆரம்பித்த 15 ஆண்டுகளில் ஆனந்த போதினியின் சந்தாதாரர் எண்ணிக்கை 20,000 தாண்டிவிட்டது. ஆனந்த போதினி பஞ்சாங்கம் அக்காலத்தில் மிகவும் புகழ்பெற்றதாகும். இந்த மாத இதழுக்கு கிடைத்த வெற்றியை தொடர்ந்து முனிசாமி முதலியார் ஆனந்த போதை வார இதழையும் ஆரம்பித்தார். தனது ஆனந்த போதையை பதிப்பகம் மூலம் குப்புசாமி முதலியாரின் நூல்களை மட்டுமல்லாமல் மேலும் பலரது நூல்களையும் அச்சிட்டு வெளியிட்டார். பிற்காலத்தில் தமிழ் இலக்கிய உலகில் வெற்றி கொடி நாட்டிய பலருக்கும் எழுத செயல்பட உந்து சக்தியாக இருந்தது குப்புசாமி முதலியாரின் எழுத்துக்கள் தான். அந்த அளவுக்கு பல நூல்களை அவர் எழுதி குவித்துள்ளார். ரத்தினபுரி ரகசியம் 9 பாகங்கள் கொண்டது. ஞான செல்லம்மாள் 5 பாகங்கள் கொண்டது. ஒரு நாளைக்கு பல மணி நேரம் அயராது எழுதும் வழக்கம் இவரிடம் இருந்தது. மதனபூஷணம் அல்லது இறந்தவன் பிழைத்தது, ராஜமணி, தேவசுந்தரி, கருணாகரன், கடற்கொள்ளைக்காரன், கட்கோட்டை, தீனதயாளன் அல்லது துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம், விளையாட்டு சாமான் அல்லது விபரீத குறை, மின்சார மாயவன், அம்பாலிகை அல்லது அதிசய மரணம், அந்தர களவு அல்லது தபால் கொள்ளைக்காரர்கள் போன்ற இவரது நூல்கள் மிகவும் புகழ்பெற்றவை. அக்காலத்தில் பல பதிப்புகள் கண்டவை. சுமார் 70 மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். இவர் லீலா என்ற தலைப்பில் மொழிபெய்த ரெய்னால்ட்ஸ் லாவலைத்தான் பிற்காலத்தில் மறைமலை அடிகளும் குமுதவல்லி அல்லது நாகநாட்டரசி என்ற தலைப்பில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். தனது நாவல்களுக்கு மிக விரிவான முன்னுரை எழுதுவது குப்புசாமி முதலியாரின் வழக்கம். தனது இந்திராபாய் அல்லது இந்திரஜால கள்ளன் என்ற நூலின் முன்னுரையில் அந்த நாவல் பற்றி ஆழ்ந்த நோக்கோடு அறிவை ஊன்றி வாசிப்போர்க்கு அநேகம் மேலான படிப்பினைகளும் லௌகீக ஞானமும் மனப்பயிற்சியும் சித்திக்கும் என்பது உண்மை. மேல்போக்காய் கதையை மட்டும் வாசிப்போர்க்கு வெறும் கதையாகத்தான் தோன்றும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனந்த போதினியின் ஆசிரியராக டிசம்பர் 1924 வரை பணியாற்றிய குப்புசாமி முதலியார் திடீர் உடல்நலக் குறைவால் ஜனவரி 24, 1925 அன்று காலமானார். இவரது மறைவு குறித்து இரங்கல் கட்டுரை எழுதிய லோகோபகாரி ஆசிரியர் பரளிசு நெல்லையப்பர் ஆரணி குப்புசாமி முதலியார் எழுதியுள்ள நாவல் புத்தகங்களை அடுக்கி வைத்தே இவருடைய புனித உடம்பை தகனம் செய்து விடலாம், விறகும் வறட்டியும் வேண்டியதில்லை என்று அவலச்சுவையுடன் குறிப்பிட்டிருந்தார். இவரது மறைவுக்கு பின்னரும் கூட இவர் எழுதிய தொடர்கள் ஆனந்த போதினியில் வெளியாகின. உதாரணமாக கிருஷ்ணா சிங் அல்லது துப்பரியம் சீடன் தொடர், முதலியார் மறைந்த 2 பின் ஆனந்த போதினி இதழ் ஜூன் 1927 ஆரம்பித்தது. அதுபோல செப்டம்பர் 1926 இவர் எழுதி வந்த பகவத்கீதை வச்சனம் நிறைவு பெற்றது. காரணம், முதலியார் பல கட்டுரைகளையும் நாவல்களையும் முன்னதாகவே எழுதி வைத்திருந்ததுதான். இவரது மறைவிற்கு பின்னரும் இவரது நூல்கள் அச்சாகி பல பதிப்புகள் கண்டன. இவரது நூல்கள் சிலவற்றை அலையன்ஸ் பதிப்பகம் வெளியிட்டது. சமூகத்தின் அனைத்து படிநிலைகளை சார்ந்த மக்களும் வாசிப்பை நோக்கி முன் நகர்வதற்கான சூழலை முன்னெடுத்தவர் ஆரணி குப்புசாமி முதலியார். இவரை முன்மாதிரியாக கொண்டு துப்பறியும் நாவல்கள் படைக்க வந்தவர்கள்தான் வடுவூர் துரைசாமி ஐயங்காரும் ஜே ஆர் ரங்கராஜுவும். தமிழ் இலக்கிய பரப்பில் மர்ம நாவல்களின் வெகுஜன இலக்கியத்தின் முன்னோடியாக மதிக்கப்பட வேண்டியவர் ஆரணி குப்புசாமி முதலியார். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.